ಸ್ವಾಮ ಹರಿಹರ ವಿಧಿಂಜಾಧಿಪಿ ಪ್ರಣಂತು ಸ್ತೋದುಂಬಾ ಪುಣ್ಯ ಪ್ರಭವತಿ. ಲಲಾಟಂ ಲಾವಣ್ಯತ್ಯದಿ ವಿಮಲಮಾಭಾದಿತವಯದ್ ವಿಧೀಯಂ ತನ್ಮನ್ಯೇ ಮಕುಟಘಟಿತಂ ಚಂದ್ರಜಗಲಂ ವಿಪರ್ಯಸನ್ಯಾಸಾದ್ ಉಭಯಮಪಿ ಸಂಭೂಯಿತಮಿತಃ ಸುಧಾಲೇಪಸ್ಯೂತಿಃ ಪರಿಣಮತಿ ರಾಕಾಕಿಮಕರಃ. 46ನೇ ಶ್ಲೋಕ. ಅಪ್ಪಾಟಿಯ ತಿರುಮುಖ ಮಂಡಲತ್ತೆ ವರ್ಣಿಕ ಕೊಡುಗಿದಾನು ಶ್ಲೋಕ. ஒவ்வொரு பாகமாக கிரீட்டத்தில் கிரீடத்தினுடைய ஒரு சௌந்தரியத்தையும் கிரீட்டத்தில் இருக்கக்கூடியதான மணிகளுடைய ஒரு அமைப்பையும் அதற்கு பிறகு அம்பாள் தலையில் இருக்கக்கூடியதான சூட்டிட்டதான புட்பங்களை பற்றியும் நடுவில் இருக்கக்கூடியதான சீமந்தத்தை பற்றியும் சீமந்தத்தின் நுனியில் இருக்கக்கூடியதான சிந்தூரத்தை பற்றியும் இது வரைக்கும் பார்த்தோம். ஒவ்வொரு வர்ணனத்திற்கும் விசேஷமாக நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இது அவயவ வர்ணனம் மட்டும் இல்லை, இது அவய வர்ணத்துக்காக ஒரு வந்ததான கவித்துவம் இல்லை, இதுக்கு பின்னால ஒரு தத்துவம் அடங்கி இருக்கு. அம்பாளுடைய கிரீட்டமும் பார்த்தால் அதை வர்ணம் அதை நம்ம தியானம் பண்ணினோமே ஆனால் அவனுக்கு எல்லா விதமான சக்திகள் வரும். அம்பாளுடைய வகுட தியானம் பண்ணி அதில் இருக்கக்கூடியதான சிந்தூரத்தை தியானம் பண்ணினோமே ஆனால் அவளுக்கு சௌபாகியம் ஏற்படும். இப்படி ஸ்திரீகளுக்கு சௌபாகியம் வரணும்னு சொன்னா புருஷால் க்ஷேமா இருந்தா தானே வரும். அப்படி இப்படிப்பட்டதான அனந்தமான பலங்களை இங்க சொல்லியிருக்கு. ஆகையால் இந்த ஸ்லோகங்கள் சாதாரணமாக ஒரு அவயவ வர்ணனம் எனக்கூடியதான எண்ணத்துல இருக்கிற காவியம் இல்லை, மேகசந்தேகம் மாதிரி ஒரு காவியம் இல்லது. இது ஆசியனுடைய ஒரு சுருங்கார ரசத்தை மட்டும் சொல்லக்கூடியதான காவியம் இல்லை, இது விசேஷமாக இருக்கக்கூடியதான தத்துவங்களை அறிந்து கொண்டு இதனால மனுஷனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு ரசத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு காரியம். அதுல இப்பொழுது அம்பாளுடைய நெற்றியை சொல்லிட்டு இருக்கார். இந்த நெற்றியானது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, நம்ம சரீரத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எப்படி இருக்கணும்னு சொல்றது. அதே போலயே ஸ்திரீகளுக்கு நெற்றி அர்த்தச்சந்திராகாரமாக இருக்கணும், அந்த புருவங்கள் கீழையும் மேல இருந்து கொண்டு ரவுண்டாக இருந்தது என சகல சௌபாகியங்களையும் அடைவார். அது சதரமாக இருக்க விடாது அப்படின்னு சொல்றோம், அல்லது அப்படி ஒரு வளைஞ்சு இருக்கக்கூடாது அப்படின்னு விசேஷமாக சொல்றோம். அப்படி இருக்கிறவாளும் இந்த ஒரு ஸ்லோகத்தை நம்ம தியானம் பண்ணினோமே ஆனால் அவளுக்கு சௌபாகியம் ஏற்படும். அதோட இல்லாமல் மோட்ச காரணீபூதமான ஒரு பக்தியும் இங்க ஏற்படும். மோட்சத்துக்கு அபரோட்ச சாட்சா்காரம் ஞானம் காரணம். அந்த ஞானமானது பக்தி உபாசனைகள் இருக்குமையானால் சித்தம் ஏகாகிரதை அடையும். அதனால் அந்த தத்துவத்தை கேட்டுட்டு நாம உயர்ந்ததான நிலையை அடையலாம். அதையும் இருக்கிறவாளுக்கு தானா வந்து சேரும். அதற்காகத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. இதுல ரகசியமான அர்த்தங்கள் சிலது இருக்கு, அது பின்னால பார்ப்போம். இப்பொழுது அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்ப்போம். லலாட்டம் லாவண்யத்யுதி விமலம் ஆபாதி தவயது விதியம் தன்மன்யே மகுட கடிதம் சந்திரசகலம். அம்மா, உங்க தலையில ஒரு சந்திர பறை இருக்கு, கிரீடத்துல ஒரு சந்திர பறை இருக்கு, அங்கே ஒரு பாதி சந்திரம் தான் இருக்கு, ஒரு பாகம் தான் இருக்கு, மீதி பாகம் இல்லையே. பூர்ணச்சந்திரன் தான் இருக்கணும், பூர்ணச்சந்திரன் தானே மனுஷனுக்கு க்ஷேமத்தை கொடுப்பான். அப்ப பூர்ணச்சந்திரனை விட்டு அதுல ஒரு பகுதியை மட்டும் நீங்க தலையில வச்சுட்டு இருக்கிற, மீதி பாகம் எங்க போச்சு அப்படின்னு கேக்குற. அந்த மீதி பாகமானது உங்களுடைய நெற்றியா மஞ்சு போயிடுது. லலாட்டம் லாவண்யத்யுதி விமலம் ஆபாதி நவயது. இந்த நெற்றியில எப்படி இருக்கு, லாவண்யத்யுதி லாவண்யம். லாவண்யம்னு சொன்னா சாதாரணமாக அழகுன்னு அர்த்தம் பண்ணுவோம். முன்னாலேயே சொன்னேன் அழகுங்கிற பதம் கிடந்து நம்ம பியூட்டின்னு சொல்றோம், எது அழகுன்னு தெரியல. ஆனா சம்ஸ்கிருதத்துல லாவண்யம்னு சொல்லிருக்கு. அம்பாளுக்கு பேர் மகா லாவண்ய சேவதி. லாவண்யம் எல்லாம் சேர்ந்து இருக்கிற இடம். விஞ்ஞான கணம் பாரே மாத்மானு சித்தி தர்மா அப்படின்னு அறிவு கட்டின்னு சொல்ற மாதிரி அழகு கட்டின்னு சொல்றது. இந்த லாவண்ய சேவதின்னு சொன்னதுல என்ன ஒரு விசேஷம் இருக்கு? லாவண்யம்ங்கிறப்பதான் லவணத்துல இருந்து உண்டாச்சு, உப்புல இருந்து உண்டாச்சு. அந்த உப்பானது எங்க இருந்து வருது? ஜலத்துல இருந்து வருது இல்லையா? அந்த ஜலத்துல இருந்தா உப்பு வந்திருக்கு. அந்த உப்பை நாம உட்கொள்கிறோம். அந்த உப்பானத நீங்க பார்க்கணும். அந்த உப்பை நீங்க தோலால தொட்டு பார்க்கலாம், கண்ணால அறிந்து பார்க்கலாம், அது இல்லையா நாக்கால சுவைத்து பார்க்கலாம். அவ்வளவுதான். சாந்தோக்கிய உபநிடத்துல பிரம்மமானது எப்படி தெரியும்? கண்ணாலதான் தெரியலையே. கண்ணால தெரியாத போனா அது எப்படி நாம அறிந்து கொள்றது அப்படின்னு சிஷ்யன் கேக்குறான். அவர் என்ன பண்ணீங்க, ஒரு உப்பு கட்டியா கொண்டாங்க, பெரிய கட்டியா கொண்டு வந்தான், ஒரு கிளாஸ் டம்ளர்ல போட சொன்னார், போட்டாச்சு, அது ஜலத்துல போட்டுட்டான். அப்ப என்ன பண்ணார், மூடி வச்சுட்டு கையில மட்டும் போயிட்டு வாங்க. அடுத்த நாள் காலமே வர வந்ததுமே நேற்று உப்பு போட்டியதுல கொஞ்சம் எடுந்தார். அவன் தடவை தடவை பார்க்கறான், ஒண்ணுமே கிடையாது. நேற்று கண்ணால பார்த்தான், கையால கொண்டு வந்தான், கையால தொட்டு கொண்டு வந்தான், அந்த பாத்திரத்துல போட்டான். இன்னைக்கு பாத்திரத்துல உப்பு காணுமே, வெறும் ஜலம் தானே இருக்கு, காணும் இல்லை அப்படின்னா. கண்ணால தெரியலேன்னு இல்லையேன்னு சொல்லாதப்பா, கொஞ்சம் நாக்கல விட்டுட்டு பாரு. ஜலத்தை உப்பு கறிக்கிறதுனா அது நடுவுல இருந்து ஜலத்தை எடுத்து எடுத்து பாருந்தார், கரண்டியில விட்டு நடுவில் எடுத்துருந்தான், அடியில இருந்து எடுத்துருந்தார், எங்க பார்த்தாலும் உப்பு கறிக்கிறது. அப்ப என்ன, கண்ணால பார்த்ததும் கையால தொட்டதும் இப்பொழுது கண்ணாலையும் கையாலையும் தொட முடியாத போனாலும் நாக்கால அறிந்து கொள்ளலாம். அதே போல புலன்களுக்கு அறியாததான ஒரு தத்துவம் இருந்தாலும் அதை நாம் சிரவண மலநாதிகள்னால அறியலாம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இந்த உப்புங்கிற திருஷ்டாந்தம் நமக்கு என்ன சொல்றது, இந்த சரீரமே நமக்கு ஏற்பட்டது பஞ்சபூதங்கள்னால ஏற்பட்டது. சமுத்திரத்துல இருக்கிற ஜலத்தை வயல்ல கொண்டு வந்து நிறுத்தி விடுறோம். நிறுத்தின பிறகு அந்த வயலானது பூமியை தொட்டு இருக்கு. அந்த ஜலம் சூரிய கிரணங்கள்னால் அதில் இருக்கிற ஜலமெல்லாம் இழுக்கப்படுகிறது, காத்துறால உலராக்கப்படுகிறது, ஆகாச சம்பந்தம் இருக்கு. அந்த உப்பானது ஜலமானது உப்பாயிடுறது. இப்படி பஞ்சபூத சம்பந்தங்களோட அங்க இருக்கக்கூடியதான ஒரு தத்துவமானது உப்பாச்சு. அதை கொண்டு வந்து தனித்தனியாக பிரிச்சு ஒவ்வொரு ஊருக்கும் எடுத்துட்டு போறான். அந்தந்த வீட்டு சமையல் கட்டில போறோம், மறுபடியும் அது ஒரு பதார்த்தத்தை பார்த்தா என்ன ஆயிடுது, மறைஞ்சு போச்சு. அதே மாதிரிதான் இந்த ஜீவன் பஞ்சபூதங்களோட இந்த சரீரத்தை ஏற்படுத்தி கொண்டு, இந்த தன்மாத்திரைகளான சரீரத்தை ஏற்படுத்தி கொண்டு எங்கேயோ பிறந்து எங்கெங்கேயோ அல்லல் பட்டுண்டு கடைசியில சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதி கச்சதி, கடைசியில எங்க போய் சேர்றது, அந்த நாராயண இடத்துல போய் சேர்றது, எல்லாம் போய் அந்த மோட்சத்துல பரபிரம்மத்தோட சேர்றது. ஆகையால் இந்த உப்புன்னு நான் சொல்றேன் பார்த்தேன, அது என்ன பண்றது, இருக்கிற பரியந்தான் மனுஷனுக்கு லாவண்யத்தை கொடுக்கும். ஒரு பத்து நாளைக்கு உப்பு சேர்த்துக்காம இருந்து பாருங்க என்ன ஆச்சுன்னா, உடம்பு முழுக்க சுருக்கம் விழுந்துடும், உடம்புல வெயிட் எல்லாம் 4-5 கிலோ குறைஞ்சு போயிடும், கண்ணெல்லாம் வெளியில வந்துடும். என்னடா ஆச்சுன்னு எல்லாரும் கேட்பா, என்ன சார் தெரியல இப்படி நீங்க ஒல்லி ஆயிட்டீல உடம்பான்னு கேட்பா. அப்ப மனுஷன் சௌக்கியமா இருக்கிறது காரணம் என்ன, குண்டா இருந்து கொண்டு உடம்புல மினுமினுப்பு இருக்கிறது காரணம் அந்த லவணம். அதான் அந்த லவணத்துல இருந்து வந்ததுதான் லாவண்யம். ஆகையா உப்பு சேர்த்துக்கணும். டாக்டர் சொல்றாங்க பாதி உப்பு சேர்த்துக்கணும், அவ்வளவுதான். இதான் உங்களுக்கு ரொம்ப கோபம் வருது, உப்பே சேர்த்துக்காம இருக்க முடியாது, கொஞ்சம் இருக்கணும். லாவண்யம் இல்லாத போனால் உடம்பு ரொம்ப சடப்படும். அந்த லாவண்யம் இருக்குமே ஆனால் உடம்புல மினுமினுப்பு, தோல்ல மினுமினுப்பு இருக்கணும். அது இருந்தாத்தான் இந்த மனுஷனுக்கு ஒரு சக்தி வரும். அந்த நெத்திய கண்டதுமே, அந்த லாவண்யத்தை கண்டதுமே எப்படி விமலம், ஒரு விதமான அழுக்கு இல்லாமல் அப்பழுக்கற்றதான ஒரு நெத்தி. ஆபாதித வயது இது என்ன மன்ன மகுட்ட கடிதம் சந்திர சகலம், அந்த சந்திர பிற மேல கிரீடத்துல இருக்கு, அதுல விட்டு போன பகுதி இங்க இருக்கு நினைக்கிறேன். சந்திர சந்திர பிற ஒரு பகுதி அங்க இருக்கு, அது பூர்ண சந்திரன் அந்த பரமேஸ்வரர் மீதி பாகம் எங்க இருக்கு? அது இங்க திரும்பி போட்டிருக்கு. விதியம் தன்மன்யே மகுட கடிதம் சந்திர சகலம் அதையும் இதையும் சேர்த்தனையானால் அது ரெண்டு மேல ஒண்ணு கீழே ஒண்ணு இருக்கு. இந்த லலாட்டத்தில் இருக்கக்கூடியது கீழே நோக்கி இருக்கு, அந்த சந்திரசகலமானது மேல் நோக்கி இருக்கு. அந்த ரெண்டையும் திருப்பி ஒன்னா சேர்த்தோமையானால் விபர்யாசன்யாசாது உபயமபி சம்பூய சமிதா, அது ரெண்டும் ஒன்னாகமையானால் சுதாலேபஸ்யூதி பரிணமதி ரகிமகரா சுதாலேபஸ்யூதி, அமிர்தத்தை ஒழுக கேள்வதான ராகா கிமரா பௌர்ணமி சந்திரன் பான்றதான ராகான்ன பௌர்ணமி பிரதிபன் முக்கிய ராகா அந்த திதி மண்டல பூஜிதா, பிரதிபத்திலிருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடியதான திதி மண்டலங்கள். ஆகையால் அப்படிப்பட்டதான பௌர்ணமி சந்திரன் மாதிரி யாரு பௌர்ணமி சந்திரன்? இந்த பௌர்ணமி சந்திரன் நமக்கு நிலாவை கொடுக்கிற சந்திர நிலால ஆனந்தமா இருக்கும். சூரியனுடைய தாபங்கள்லாம் நமக்கு குறைக்கிறது குறைகிறது அவ்வளவுதான் மட்டும் இல்ல, அந்த சந்திரன் பண்ணக்கூடியதான காரியங்கள் நமக்கு நிறைய இருக்கு. முதல்ல சந்திரன் அவருடைய கிரணங்களானது நாம உட்கொள்ளக்கூடியதான பொருள்கள்ல விழருது. எது புட்பங்கள் பலன்கள் காய்கறிகள் இவைகள்ல விழருது. அந்த சந்திர கிரணங்கள் பட்ட பிறகு அதை நாம உட்கொண்டோம்னா சரீரமானது புஷ்டி ஆறுது. சூரியனுடைய கிரணங்கள் அந்தந்த மரம் கொடிங்களுக்கு புஷ்டியை கொடுக்கறது, அது சௌக்கியமா இருக்கணும். அதுல இருந்து குளோரோபைல் தயார் பண்ணி அது சௌக்கியமா இருக்கும். ஆனா அதை உட்கொண்டா நீங்க சௌக்கியமா இருக்கணுமே. பிராணிகளுடைய சரீரமானது சௌக்கியமாக போஷணத்தை அடையணுமே ஆனால் அதுக்கு என்ன வேணும்? இந்த சந்திரனுடைய கிரணங்கள் அதுல வேணும். அந்த சந்திர கிரணங்கள்னாலதான் இவள் அந்த சுதா லேபல் ஜூதி, இந்த சுதா அமிர்த பெருக்கு அந்த சந்திர கிரணங்கள்னால்தான் ஏற்படுகிறது. அந்த சந்திர கிரணங்கள் என்ன அது அம்பாளுடைய நித்தியாகவும் இருக்கா அம்பாளுடைய கிரீட்டத்துக்கு ரெண்டா பிரிஞ்சிருக்கு. இத ஆச்சாரியார் இப்படி ஒரு கற்பனை பண்ற, இதனால என்ன நமக்கு அந்த அம்பாளுடைய ஒரு அனுகிரகம் நமக்கு கிடைக்கணுமே ஆனால் அல்லது தாங்கள் அம்பாளுடைய நெற்றி இப்படி தியானம் பண்ணினேனால் என்ன ஆகும்? சரீரம் வளரும். சரீரம் வளர்றதுல என்னதான் விசேஷம் இருக்குன்னு இருக்கலாம். சரீரமாத்தியம் கலு தர்ம சாதனம், முதல்ல நமக்கு கடைசி வரைக்கும் சரீரம் சௌக்கியமா இருக்கணும். அரோக சடங்காத்திரம்லாம் இருக்கணும். என்ன அது ஒழுங்கா இருந்தா தான் சார் நம்ம எல்லா நல்ல காரியமும் பண்ண முடியும். கோயிலுக்கு போகணும், அங்கே போகணும், வேதாந்த கிளாஸுக்கு வரணும், கேட்கணும், இவைகள்லாம் உட்கார முடியல எழுப்பிக்க முடியலன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கியோ. ஸோ முதல்ல பண்ண வேண்டிய இந்த காது இருக்க, காது தான் உங்களுக்கு எல்லோருக்கும் தெய்வீ சம்பத்து. கண்ணுங்கிறது மனுஷிய சம்பத்து. கண்ணு நல்லா இருந்தது ஏன்னா மனுஷியில் வர்றதுல போகங்கள் அனுபவிக்கிறான். ஆனா பரலோகத்துக்கு வேண்டியதான எல்லா விஷயத்தையும் நாம் அறிந்து கொள்ளணும் என்றால் அதுக்கு என்ன வேணும்? காது ரொம்ப முக்கியமா வேணும். ஏன் அந்த காதானது சைக்கியா நமக்கு வரணும்னா இந்த சந்திரனுடைய அனுகிரகம் இருக்கணும். அதற்கு மேல நம்ம ஏதாவது கேட்டோமே ஏன்னா மனசு புரியணும் சார், மனசு ஒத்துக்கணும். சொல்றதுவே இருக்கிறது சரியா இல்ல அப்படின்னு மனசு ரிஜெக்ட் பண்ணிட்டு வச்சு சமயத்துல அப்படி இருக்கக்கூடாது. அந்த அப்பா இடத்துல பக்தி இருக்கணும் நமக்கு. அந்த பக்தி பாவம் எங்கிருந்து வரும்? சந்திரனுடைய அனுகிரகத்தினால வரும். சந்திரமா அமனதோ ஜாத சக்ஷோ சூரியோ ஜாயதா, சந்திரனதுதான் உங்களுக்கு மனசு வந்திருக்கு. மனசுக்கு அதிஷ்டான தெய்வம் சந்திரன். யார் இடத்துல சந்திரன் நல்ல இடத்துல இருக்கணும், இல்லைன்னா மனசு பைத்தியம் பிடிச்சிவிடும். பார்த்துடும். இப்ப இந்த சந்திரனோட ராகு கேது சேர்ந்திருந்தா ரொம்ப கஷ்டம். அதுக்கெல்லாம் என்ன பண்றது? இந்த ஸ்லோகத்தை தேரணும். அதோட மட்டுமில்லை இன்னொரு தத்துவம் உனக்கு, இந்த அம்பாட்டிய நெத்திய தியானம் பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேனே இதுக்கு இன்னொரு விசேஷமான ஒரு பலன் உண்டு. இந்த நெத்தியில முதல்ல ஆக்ஞா சக்கரம் ஒண்ணு இருக்கு. நெத்தியில ரெண்டு புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான சக்கரத்துக்கு ஆக்ஞா சக்கரம் ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல இரண்டு இதழே இருக்கு. ஒரு இடத்துல ஆன்னு இன்னொரு இடத்துல லான்னு இருக்கான் இருக்கட்டும். அந்த அந்த சக்கரத்திரத்துல நம்ம மனசை சேர்த்தோமேயானால் தியானம் பண்ணினோமேயானால் என்ன ஆகும்? அது ஆக்ஞான் பேர். ஆக்ஞான ஆ சமந்தா ஜானாதி சர்வம், எல்லாமும் அறியக்கூடியதான திறமை இவனுக்கு வரும். அதாவது ஆக்ஞா சக்கரம்னு பேர். எந்த துறையை நீங்க எடுத்துருக்கீங்களோ அந்த துறையில ரகசியமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். எக்கனாமிக்ஸ் வாசிக்கிறதுக்கு அதனுடைய ரகசியமான விஷயம், பிசிக்ஸ் வாசிக்கிறது அதனுடைய ரகசியம். அந்த எந்த துறையில இருக்கானோ அந்த துறையில சாதாரணமாக மனிதர்களுக்கு அறிய முடியாத தத்துவம் அவனுக்கு எட்டும். அதனால பூமியில இருந்து ஆரம்பிச்சு மூலாதாரத்துல பிருத்வி தத்துவம், சுவாதிஷ்டானத்துல ஜலதத்துவம், மணிபூரகத்துல நெருப்பு அக்னி தத்துவம், ஹிருதயத்துல வாயு தத்துவம், கழுத்துல ஆகாச தத்துவம், ஆக்யா தத்துவத்துல அதுக்கு மேல இருக்கக்கூடியதான மனத்தத்துவம். இவைகள்லாம் தாண்டி அஞ்சு பூதங்களுக்கு தாண்டி அங்க இருக்கக்கூடியதான ஆரம்பம் அது சந்திரனுடைய ஆரம்ப நிலை. அதே போலயே சிரஸ்ல சகசிரார கமலம் 1000 இதழ் தாமரை இருக்கு, அதுக்கு நடுவுல ஒரு சந்திர குகை இருக்கு. அந்த சந்திரன் தான் சுதா சிந்தோர் மத்திய சுரவிடபி பாடி பரிமிருது. அங்கிருந்து ஆரம்பிச்சு அந்த அமிர்த பெருக்க மனுஷனுக்கு ஏற்படும். 72 நாடுகள்லயும் அமிர்த பெருக்கு ஏற்படும். இது எப்படி ஏற்படும்? நம்ம ஆத்ம தத்துவத்தை அறிந்தார். அறியறதுக்கு வழி என்ன? இங்க மனசரிக்கிறா பண்ணினே மகுட்ட கடிதம் சந்தசகலம் விபர்யாசன்யாசாது. இது ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து இருக்கமையான உபயமபி சம்போயிதமித சுதாலே பஸ்யூதிஹி பரிணமதி ராகாஹி மகரஹ. இது சாதாரணமா ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தோம். முக்கியமாக இந்த ஆக்யா சக்கரத்திலிருந்து வரக்கூடியதான ஒரு தத்துவம் இருக்கு. இங்க இருந்தான் ஸ்திரீகளுக்கு கர்ப்போத்பத்தி ஏற்படும். ஆகையார் அவளுக்கு குழந்தை பிறக்கணும் எனக்கூடியதான ஒரு தத்துவம் வரணுமே இந்த ஸ்லோகத்தை தியானம் பண்ணணும். இந்த ஸ்லோகத்தை தியானம் பண்ணி வெண்ணையை நிவேதனம் பண்ணணும். வெண்ணெய்னு சொன்னா ஏதோ பழைய நாள்ல இருக்கிற வெண்ணெய் எடுக்கக்கூடாது. ஏதோ ஒரு மாசத்துக்கு முன்னால ஆவில் கொண்டது கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி கொஞ்சம் கட்ட ஒரு ஸ்லைஸான அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அன்னெண்ணிக்கு எடுக்கணும். அன்னெண்ணிக்கு கடைஞ்சு அந்த வெண்ணெய் எடுத்து அது அப்பொழுது நவநீதம்னு பேர். இந்த ஸ்லோகத்தை சொல்லி அம்பாளுக்கு நிவேதனம் பண்ணி இத உட்கொண்டா கர்ப்போத்பத்தி ஏற்படும்னு சொல்றது. அதோட இல்ல பால் பாயசமும் நிவேதனம் பண்ணலாம்னு சொல்றாரு. லலாட்டமானது நம்ம லாவண்ய ஜுதி விமல மாபாதி அப்பழுக்கன்றதாக அந்த நிலா மாதிரி இருக்கு. துதியம் தன்மன்யே மகுட கடிதம் சந்திர ஜகலம். அப்ப ஒரு பாதி தானே இருக்கு, இன்னொரு பாதி எங்க இருக்கு? அப்படியா, இன்னொரு பாதியானது சந்திர பிறையில மேல கிரீட்டத்துக்கு மேல இருக்கு. அந்த ரெண்டையும் விபர்யா சந்யாசாது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தோமையானால் உபயமபிக்க சம்பூயதமிதா ரெண்டும் சேர்ந்துட்டு சுதாலேபஸ்யூதிஹி பௌர்ணமி சந்திரன் மாதிரி பரிபூர்ணமான ஒரு சந்திரன், அமிர்தத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு சந்திரன், மனுஷனுடைய சரீரத்துல ஒவ்வொரு பகுதியும் ஆனந்தத்தையும் புஷ்டியும் கொடுக்கக்கூடியதான சந்திரன், ஸ்திரீகளுக்கு கர்ப்பத்தையும் கொடுக்கக்கூடியதான சந்திரனா பரிணமதிராகாஹி மகரஹ. இதான் சஹஸ்ரநாமத்துல அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா. அஷ்டமி சந்திரன் போல பிரகாசிக்க கூடியதான அங்க அஷ்டமி சந்திர விப்ராஜனரே அதான் இவர் தாவண்யுதி விமல. அதுதான் நீங்க சொல்லிருக்க தலிகஸ்தல சோபித தலிகஸ்தலம் அப்படின்னு சொன்ன சரீரத்துக்கு எல்லா விதமான சக்தியும் உண்டு பண்ணக்கூடியதான ஒரு ஸ்தலம். இந்த சந்திரனிடத்துல அம்பாட தியானம் பண்றதுன்னு ரொம்ப விசேஷமா சொல்லி அது புஷ்டியை கொடுக்குமா. சரீரத்துல எந்தெந்த பகுதியானது தனித்தனியாக அது கெட்டு போறதோ அவைகள்லாம் புனருற்பத்தி ஆகும். சாந்தோக்கியோபனிஷத்துல கிருஷ்ண பரமாத்மா இத சொல்லியிருக்கார். என்ன காஞ்ச மரமா இருந்தாலும் சரி, இத நல்ல பண்ணு போச்சு, ஆனால இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க ஜபம் பண்ணி அந்த ஜலத்தை விட்டுனா துடுக்க ஆரம்பிக்குங்கிற பிராணம் போயிடுது, காஞ்சி போயிடுது. அது உமக்கு என்ன இந்த பிரின்சிபல் ஆஃப் ரெசரக்ஷன் சொல்ற பதில அது மந்திரத்துல இருந்தது நம்ம நாட்டுல. ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஒழுங்கா ஜபம் பண்ணணும். நம்ம சாதாரணமா நித்தியகர்மாக்கள்லாம் பண்ணி எப்படி இருக்கணுமோ அப்படி பண்ணா நிச்சயமா ஏற்படும். அது அந்த சந்திரனுக்கு இருக்கக்கூடியதான ஒரு சக்தியை இங்க விசேஷமாக சொல்லியிருக்கேன். அதை இந்த மந்திரத்துல பார்ப்போம்.